புளுசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வீட்டுக்கு வீடே வானொலி பெட்டிக்கரைகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் முத்தமிழோசை வானொலியிலும் ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழரோடு உறவாடும் உங்கள் உரிமை தோழன் இன்பத் தமிழ் ஒலி வானொலியிலும் செவிமடுக்க காத்திருக்கும் எமது அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றும் வழமை போன்று நிகழ்ச்சியிலே முகப்பு திறக்களுடன் நிகழ்ச்சியை தருவதற்காக இருக்கின்றோம். அந்த வகையிலே லக்வன் நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள் நிலைய கலையகத்திலே இருக்கின்றார். வணக்கம் லக்வன்.
வணக்கம் ஷான். வணக்கம் நேர்களே.
சொல்லுங்கள் உங்களுடைய முகப்பு திருக்குறளை எமது நேர்களுக்காக.
இன்று நாம் ஒரு திருப்பமாக மனைமாட்சி என்னும் அதிகாரத்திலிருந்து சில குறட்பாக்களை பார்க்கிறோம். முதலாவதாக நாம் பகிர இருப்பது 53வதாக உள்ள திருக்குறள், இல்லதென இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானாக்கடை. இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானாக்கடை. இதற்கு மூவ உரை என்னவென்றால், மனைவி நற்பண்பு உடையவள் ஆனால் வாழ்க்கையில் இல்லாதது என்ன? அவள் நற்பண்பு இல்லாதவளானால் வாழ்க்கையில் இருப்பது என்ன? மிகவும் நல்ல கருத்தாக அமைந்திருக்கிறது இல்லையா? இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை.
ஆமாம் லக்வன், இந்த திருக்குறள் எமது சமூகத்திலே இன்று பல பெண்களுக்கு பொருத்தமான திருக்குறளாக இருக்கின்றது என்றுதான் நான் நினைக்கின்றேன்.
நிச்சயமாக, ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு சக்கரம் போன்று இருக்கிறது. அதில் ஒரு தாய், மகள், பெண் என்ற பல நிலைகளில் மகள் இருக்கிறார்கள். நிச்சயமாக இதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு குறளாக இருக்கிறது.
நீங்கள் ஒன்றை விட்டு விட்டீர்கள், மனைவியை பற்றி சொல்லவில்லை.
மனைவி நம்மோடு கலந்தவளானதால் மனைவியை சொல்லவில்லையா?
சொல்லுங்கள் உங்களுடைய திருக்குறளை, அடுத்த திருக்குறளை.
அடுத்த குறள் என்னவென்றால் 54வது குறளாக இருக்கிறது, பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறன். அடிய பாருங்க, சரியா இருக்கு. பெண்ணின் பெருத்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறன். இல்வாழ்க்கையில் கற்பு என்னும் உறுதிநிலை இருக்க பெற்றால் பெண்ணை விட பெருமையுடையவை வேறு என்ன இருக்கின்றன? கற்பெண்ணும் திண்மை கொண்ட பெண்மையின் உறுதி பண்பை பெற்றுவிட்டால் அதைவிட பெருமைக்குரியது வேறு என்ன என்று கலைஞரும் தம்முடைய கருத்தை தெரிவிக்கிறார். எனவே பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறும்.
ஆமாம் லக்வன், நான் அண்மையில் ஒரு செய்தி ஒன்றை வாசித்தேன். இங்கிலாந்து நாட்டிலே ஒரு 18 வயதுடைய பெண் பிள்ளை ஒன்று தன்னுடைய கற்பை ஒரு இங்கிலாந்து நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு மில்லியன் கணக்கான பவுன்ஸ்களுக்கு விற்பனை செய்ததாக ஒரு செய்தியை வாசித்தேன். அந்த வகையிலே இந்த திருக்குறள் அந்த வகையிலே இந்த செய்திக்கு எவ்வாறு ஒத்துப்போகும்?
என்னை பொறுத்தவரை ஐயா, பெண் என்பவள் நிச்சயமாக தன்னை தானே பாதுகாக்கும் ஒரு தகுதியை பெற்றிருக்கிறாள். அதை மகாத்மா காந்தியின் நூல்களை படிக்கும் போதும் தெரியும் நன்றாக. எனவே பெண் எனப்படுபவள் பெண்மை உடையவளாக இருக்க வேண்டும். பெண் என்றால் பிறந்துவிட்டால் அவளுக்கு பெண்ணின் அங்கங்கள் அமைந்திருக்கின்றன, உறுப்புகள் அமைந்திருக்கின்றன என்று நாம் பார்க்காமல் அவளுடைய தன்மை, அதாவது அந்த காலத்தில் பார்த்தோம் இல்லையா 4 வகையான குணங்கள், அந்த குணங்கள் இருக்கின்றனவா என்று நாம் பார்த்தால் நமக்கு நிச்சயமாக மெய்செலுத்தி போவோம். இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம், அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இவையெல்லாம் எங்கே ஓடிவிட்டன? அப்போது அவள் எப்படி பெண் என்று கொல்லப்படுவாள் என்று தெரியவில்லையா?
உண்மைதான் லக்வன். அந்த வகையிலே நீங்கள் ஒரு முக்கிய விடயத்தை இங்கே சொல் குறிப்பிட்டீர்கள், மகாத்மா காந்தியை பற்றி. மகாத்மா காந்தியினுடைய பிறந்த தினம் கடந்த அக்டோபர் 2 உலகம் பூராகவும் இருக்கின்ற உலக மக்களால் நினைவு கூறப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இலங்கை திருநாட்டில் கூட பிரதம மந்திரியால் கூட அவருக்கான ஒரு சிலை ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே மகாத்மா காந்தியினுடைய இந்த பிறந்த தினம் அவர் உலக மக்களுக்கு ஆற்றிய சேவைகள் பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்?
உறுதியாக, ஏனென்றால் மகாத்மா காந்தியை பற்றி நினைக்கும் பொழுது நமக்கு அவருடைய வாழ்க்கை, அவருடைய இறந்த முறையெல்லாம் நம்மை மெய்செலுத்த வைக்கும். ஏனென்றால் மகாத்மா காந்தி ஆரம்பத்தில் தென்னாப்பிரிக்காவில் இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று முடிவு கட்டுகிறார். அதை நினைத்தும் பார்க்கிறார், அதை செய்தும் காட்டுகிறார். அது ஒரு புறம் இருக்க, தன்னுடைய சொந்த வாழ்வில் அவர் எப்படி தன்னை விடுதலைக்காக அர்ப்பணித்தார் என்பதை நான் நிச்சயமாக பார்க்க வேண்டும். அவர் கூறிய செய்திகள் என்னை பொறுத்தவரை என்னை மிகவும் கவர்ந்தது என்னவென்றால், மகாத்மா காந்தி பாடுபட்டார், எல்லாம் செய்து முடித்தார், ஆனால் அரசு கட்டிலில் ஒரு அதிகாரியாக அல்லது ஒரு பிரதம மந்திரியாக அல்லது ஒரு குடியரசுத் தலைவராக தான் ஆக நேரிட்டும் முடியும் என்ற நிலைமை வந்தும் அதிலிருந்து ஒதுங்கி ஒதுங்கியிருந்தார் இல்லையா, அப்பொழுதுதான் என்னை பொறுத்தவரை அவர் மகாத்மாவாக மாறுதார் என்று நினைக்கிறேன். அவரை பற்றி சில சொற்களை நாம் இப்போது பகிர்ந்து கொள்ளலாமா?
ஆமாம், சொல்லுங்கள் லக்மன், அதற்காகத்தான் நேரத்தை ஒதுக்க இருக்கின்றோம், சொல்லுங்கள்.
மகாத்மா காந்தி, காந்தியை ஏன் மகாத்மா என்று நாம் கொண்டாடுகிறோம் இங்கு பார்க்க வேண்டும். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அக்டோபர் 2 குஜராத் போர்பந்தரில் பிறந்தார். இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றுத் தருவதில் காந்தியின் கொள்கைகள் மிக முக்கியமானதாக அமைந்தது என்பதை நாம் முன்பே கண்டோம். உலகில் வன்முறையால் எதையும் சாதிக்க முடியாது என அகிம்சை முறையில் தன் சுதந்திர போராட்ட கொள்கையை வகித்துக் கொண்டு தன்னை பின்பற்றுபவர்களையும் கடைபிடிக்கச் சொன்னவர் மகாத்மா காந்தி. இவரின் இந்த அகிம்சை கொள்கை இந்தியாவுக்கு மட்டுமல்ல தென் ஆப்பிரிக்காவுக்கு சுதந்திரம் பெற்றுத்தர முக்கிய காரணமாக இருந்தது. மார்ட்டின் லூத்தர் கிங் ஆக இருக்கட்டும், ரால்ஃப் வால்டோ எமர்சன் ஆக இருக்கட்டும், இவர்களெல்லாம் அவரை பார்த்து தம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள், கவரப்பட்டார்கள்.
ஆமாம் லக்வன், இந்த சந்தர்ப்பத்திலே தென்னாப்பிரிக்காவினுடைய முன்னாள் சுதந்திர விடுதலை போராளி நெல்சன் மண்டேலா கூட இவரோடு இணைந்தவராக பார்க்கப்படுகிறாரா?
நிச்சயமாக, நெல்சன் மண்டேலா பொறுத்தவரை காந்தி தான் அவருக்கு ஒரு முன்னோடி, அவருக்கு ரோல் மாடல் என்று கூறலாம். 1893 முதல் 1914 வரை தென்னாப்பிரிக்காவில் காந்தி பேசிய அரசியல் கருத்துக்கள், நெறிமுறைகள் அந்நாட்டின் அரசியல் மேம்பாட்டுக்கு முக்கிய காரணமாகவும் சுதந்திரத்திற்கு காரணமாகவும் அமைந்தது. 1915 காந்தியாவுக்கு திரும்பிய காந்தி இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்து அப்போது அதன் தலைவராக இருந்த கோகலேவின் வழியை பின்பற்றி தொடங்கினார். இந்த கூட்டணி இந்திய சுதந்திரத்தை குறித்து ஆங்கிலேய தலைமையிடம் வலியுறுத்தி வந்தது. பாருங்களேன், 1920 காங்கிரஸ் தலைவரான காந்தி இந்திய சுதந்திரத்தை வலியுறுத்தி தன் அகிம்சை போராட்டத்தை தீவிரப்படுத்தினார். 1930 ஆங்கிலேய அரசு உப்புக்கு வரி விதித்ததைத் தொடர்ந்து அதை ஏற்க மறுத்து உப்பு சத்தியாகிரகம் நடத்தினார். டண்டி என்னும் இடம் குஜராத் இருக்கிறது அந்த இடத்தில். மேலும் அந்நியர்கள் நமது நாட்டில் விளைந்த பொருட்கள் மீது வரி விதிப்பதா என உப்பு சத்தியாகிரகம் மேற்கொண்டார். தொடர்ந்து அந்நிய பொருட்களை வாங்கக்கூடாது என்ற கொள்கையையும் வகுத்து அந்நிய துணிகளை எரிக்கும் போராட்டமும் நடந்தது. 1942 August 8 ஆங்கில அரசுக்கு எதிராக ஆகஸ்ட் புரட்சி என அழைக்கப்படும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தினை தொடங்கிய அவரின் மன உறுதியையும் அகிம்சை பலத்தையும் கண்ட ஆங்கில அரசு திகைத்தது, நடுநடுங்கியது. இறுதியில் காந்தியின் இடைவிடாத போராட்டத்தால் 1947 August 14 இந்திய சுதந்திர பிரகடனம் அரங்கேறியது இல்லையா?
ஆமாம் லக்மன், அந்த சந்தர்ப்பத்திலே மகாத்மா காந்தியை நினைவு கூறுகின்ற ஒரு திரைப்பட பாடல் ஒன்றை தற்போது நேர்களுக்காக வழங்கி இருக்கின்றோம். இதோ அந்த பாடல்,
நிச்சயமாக கேட்போமே.
காந்தி மகான், மகான்.
பாக்குவன் அந்த மகாத்மா காந்தி தொடர்பான பாடல் மிகவும் முக்கியமான பாடல் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
ஆமாம் ஐயா, அது ஜி கே பட்டம்மாள் பாடினார் என்று நினைக்கிறேன். அது அந்த காலத்தில் மிகவும் பிரபலமான ஒன்று, மக்களால் விரும்பி கேட்ட பாடல் ஒன்று. காலம் போக போக மறுவிட்டது, இருந்தாலும் அவர் நினைவாக நீங்கள் போட்ட பாடலுக்கு மிகவும் நன்றி.
ஆமாம் லக்வன், இந்த மாதத்தை பொறுத்தவரையிலே மிகவும் முக்கியமான மாதம். குறிப்பாக இந்து சமயத்தவர்கள் உலகம் பூராகவும் இந்த மாதத்தை மிகவும் சிறப்பான ஒரு மாதமாக கொண்டாடி விழா எடுக்கின்ற ஒரு சிறப்பு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நவராத்திரி சக்தி வழிபாட்டுக்குரிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்க்கின்றேன், சொல்லுங்கள்.
இதனை நான் தமிழ் வழிபாட்டுக்குரிய ஒரு முறையாக நான் கருத விரும்புகிறேன். என்றால் புரட்டாசி மாதம் என்பது அசைவத்தை நாம் தவிர்க்க வேண்டும். ஏன் அசைவத்தை நாம் தவிர்க்க வேண்டும் என்ற காரியங்களை நாம் நிச்சயமாக பார்க்க வேண்டும். என்றால் புரட்டாசி மாதம் புனிதமான ஒரு மாதமாக கருதப்படுகிறது. ஆகையால் அசைவம் சாப்பிடாமல் சைவ உணவுகளை மட்டும் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று பலர் கூறுகிறார்கள். நம் உடல் நலம் ஆரோக்கியமாக இருப்பதற்காக நம் முன்னோர்கள் புரட்டாசி மாதம் அசைவத்தை எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் கூறியிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அறிவியல் ரீதியாக நம்முடைய தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது புரட்டாசி மாதம் ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாது என பார்க்க இருக்கிறோம். இந்நிலையில் அறிவியல் ரீதியாக எல்லா மாதங்களை விட புரட்டாசி மாதம் தான் வெயிலும் காற்றும் குறைந்து காணப்படுவதால் பூமியானது மிகவும் வெப்பமாக காணப்படும். பூமியானது வெப்பத்தை குறைப்பதற்காக அதனுள் இருக்கும் சூட்டை வெளியே விடும். இதனால் மற்ற மாதங்களில் நாம் அனுபவித்த வெப்பத்தை விட அதிகமாக உடலுக்கு சூட்டை கிளப்பிவிடும். இந்த மாதத்தில் நாம் அசைவத்தை எடுத்துக்கொண்டால் மேலும் அவை உடல் சூட்டை அதிகரிக்கும் என்ற எண்ணத்தில்தான் மேலும் ஆன்மீக ரீதியாக புரட்டாசி மாதம் புதன் பகவான் ஆட்சி செய்யும் மாதமாக கூறப்படுகிறது. இதனால் கன்னிராசியின் அதிபதியான புதன் பகவான் ஒரு சைவ பிரியராவார். இதனால் நாம் புரட்டாசி மாதம் சைவத்தை உட்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் பெருமாள் கோயில் துளசி தீர்த்தத்தை நாம் இந்த மாதத்தில் எடுத்துக்கொண்டால் உடலில் வலிமை சேரும், வலிமை பெருகும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது இல்லையா? ஏனென்றால் அசைவம் சாப்பிடாமல் சைவம் மட்டும் உட்கொண்டால் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லதாகும். மேலும் புரட்டாசி மாதம் ஒரு மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாள் கோவில்களுக்கு சென்று வந்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்ற கருத்தும் இங்கே கொள்ளப்படுகின்றது.
லக்வன், அந்த வகையிலே இந்த நவராத்திரி விழா இந்த மாதத்திலே தான் சிறப்பாக இந்து மக்களால் நினைவு கூறப்படுகின்றது. அது தொடர்பிலே உங்களுடைய கருத்துக்கள் என்ன?
நவராத்திரி என்பது என்னை மிகவும் பாதித்த ஒன்று. ஏனென்றால் வங்காளத்திற்கு சென்ற போது அங்கே காளி பூஜையை கண்டேன். நம் தமிழ்நாட்டில் நவராத்திரி விழா எப்படி வந்தது, அதன் அர்த்தங்கள் என்ன என்று பார்க்க இருக்கிறோம். நவராத்திரி விழா என்பது மக்களை துன்புறுத்தி வந்த மகிஷாசுரன் என்ற அரக்கனுடன் ஆதி பராசக்தி 9 நாட்கள் போரிட்டு 10வது நாளில் அவனை வதம் செய்து வெற்றி கொண்டாடும் விழாவாக நம்பப்படுகிறது. இதனை நினைவு கூறும் வகையில் நவராத்திரி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. நவராத்திரியில் பராசக்தியான துர்கா பரமேஸ்வரியையும் மகாலட்சுமியையும் சரஸ்வதி தேவியையும் பூஜிக்கிறோம். பராசக்தி 3 இருந்தாலும் 33 கோடியாக இருந்தாலும் அத்தனையாகவும் இருப்பது ஒரே பராசக்தி தான். நவராத்திரி பண்டிகை உலக நடத்துக்காக தன்னை நம்பும் பக்தர்களுக்காக ஸ்ரீ மகாதேவி பிரசன்னமாகி மகிஷாசுரதம் நடத்தி தன் குழந்தைகள் எப்படியும் காப்பாற்றுவேன் என்று பறைசாற்றும் நாளே விஜயதசமி நன்னாளாகும். நம் தாய் ஆதி பராசக்தியே லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி என 3 தேவிகளாக ரூபம் கொண்டு வாழத் தேவையான ஐஸ்வர்யம் அல்லது செல்வம், ஞானம், வீரம் போன்றவற்றை அருள்கிறாள். அன்பின் சொரூபமான அவள் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஆத்ம சரணாகிதி என்ற தூய அன்பு மட்டுமே. நவராத்திரி கொழுவில் இடம்பெறும் பிரம்மாண்டமான மலைகள், பல வகையான பாதாள குகைகள், நிறைய நீர்வீழ்ச்சிகளுடனான ஆறுகள், எரிமலை நெருப்பு, ஹோமகுண்ட அக்னியுடனாக புகைமண்டலம், பார்க்கடலில் மகாவிஷ்ணு, தியான சக்தி அதிர்வுகளுடன் சமுத்திரம், பிரம்மீர் குகை சப்தங்கள், புயல் மற்றும் தென்றல் காற்று சக்தி, பலவித மிருகங்கள் பறவைகள் சத்தத்துடன் சந்தனக்காடு, ஐஸ்வர்ய லட்சுமி குகை, மகா காளியின் ராட்சச சம்ஹார மகிஷா சுரமர்த்தினி கோலம், சமார கோலம், மலைக்குகைகள், ஆற்று ஊற்றுக்கள், ருத்ராட்ச மரங்கள் மற்றும் பலவித அதிசய சக்தி வாய்ந்த தெய்வீக பொருட்களுடன் பிரபஞ்ச சக்தியை கொணர்ந்துவிட்டு வீட்டுக் குழுவில் வைத்து பூஜிப்பதால் அம்பாளின் அருளை பெறலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த மாபெரும் பிரபஞ்ச சக்தியையும் மற்றும் நம் ஆதார சக்தியான ஸ்ரீ மகாமாயி விஸ்வரூபிணி தாயின் முழு அருளை இந்த நவராத்திரி நாட்களில் அனைவரும் பெற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நாம் இதை கொண்டாடுகிறோம். ஒருவர் இந்த நவராத்திரியில் தன் வீட்டிலேயே மாபெரும் பிரபஞ்ச சக்தியையும் ஐம்பூத சக்தியையும் தருவித்து வரவழைத்து தெய்வீக சக்தியை நிலைப்பெறச் செய்து ஆனந்தமாக வாழ நினைத்தால் நவராத்திரி பூஜை மிக 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 முக்கியமானது ஒன்று. அதை மேற்கொள்வது நல்லது என்று நினைக்கிறேன்.
ஆமாம் லக்மன், இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நவராத்திரி தொடர்பில் ஒரு சிறப்பு பாடல் ஒன்றை நேர்களுக்கு வழங்கினால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நீங்கள் அதை பற்றி என்ன ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்கள்?
நினைவில் நிற்கும் அந்த பாடல் நவராத்திரி என்னும் படத்தில் சாவித்ரி பாடிய அருமையான பாடல். சாவித்ரி தான் பாடினார் போன்று தோன்றும். பி சுசிலாவின் குரலில், எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில், கண்ணதாசன் வரியில் கேட்போமே.
நவராத்திரி சுபராத்திரி, அலைமகளும் கலைமகளும் கொலுவிருக்கும் ராத்திரி, அலைமகளும் கலைமகளும் கொலுவிருக்கும் ராத்திரி, மலைமகளும் சேர்ந்து நம்மை மகிழ வைக்கும் ராத்திரி, மலைமகளும் சேர்ந்து நம்மை மகிழ வைக்கும் ராத்திரி. நவராத்திரி சுபராத்திரி, நவராத்திரி சுபராத்திரி.
நவராத்திரி தொடர்பான சிறப்பு பாடலை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல் மற்றும் சமூக அறிவித்தல்கள் சில. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய செப்டம்பர் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்பார்க்கின்ற செப்டம்பர் மாதம் 12 தேதி சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை, இலக்கம் 20, பின்லே வீதி லெஜிஸ்டர் மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள் தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய செப்டம்பர் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் 12 தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி, இலக்கம் 20 பிள்ளை வீதி லெஜிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக சமூக அறிவித்தர்கள் சில. ஒற்றை பனைபரம் சிறப்பு விசேட திரைப்படம். ஈழத்தில் நாட்டின் இனப்பிரச்சினை தொடர்பிலே வெளிவந்த சிறப்பு திரைப்படத்தின் சிறப்பு காட்சி எதிர்வருகின்ற அக்டோபர் மாதம் 13 தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி தொடக்கம், இலக்கம் 487 டொமினியன் வீதி மவுண்ட் ஈடன் போர்நினைவு மண்டபத்திலே சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் ஆதரவிலே இடம்பெறுகின்ற இந்த திரைப்படத்தின் மூலம் சேகரிக்கப்படும் நிதியானது எமது நாட்டிலே போரினால் பாதிக்கப்பட்ட சிறுவர் சிறுமியர்களின் கல்வி மேம்பாட்டுக்காக பயன்படுத்தப்பட இருக்கின்றது. தனிநபர் ஒருவருக்கான கட்டணமாக $10 மாத்திரமே அறவீடு செய்யப்படும். நுழைவு கட்டணங்களை மண்டப வாயிலிலும் அல்லது நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் நிர்வாகக்குழு உறுப்பினர்களும் பெற்றுக் கொள்ளலாம். மறந்துவிடாதீர்கள், இந்த நிகழ்வு எதிர்வருகின்ற அக்டோபர் மாதம் 13 தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி முதல் மவுண்ட் ஈடன் போர்நினைவு மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினர். அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. பு பிரதீபன் அவர்களினுடைய செவ்வானம் கவிதை தொகுதி நூல் அறிமுக விழா எதிர்வருகின்ற 10 தேதி நவம்பர் மாதம் 2019 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:35 முதல் இலக்கம் 13 மே வீதி மவுண்ட்ரோஸ்கில் போர் நினைவு மண்டபத்திலே சிறப்பாக வெளியிடப்பட இருக்கின்றது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். பு பிரதீபனின் செவ்வானம் கவிதை தொகுதி நூல் அறிமுக விழாவும் கலை நிகழ்வும் எதிர்வருகின்ற 10 தேதி நவம்பர் மாதம் மாலை 6:35 இலக்கம் 13 மே ரோட் மான்ட்ரோஸ்கில் போர் நினைவு மண்டபத்திலே சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்.
சரி, அறிவித்தெல்லாம் முடிஞ்சது. நவராத்திரி பத்தி பேசணும், மகாத்மா காந்தி பத்தி பேசணும், ஏதாவது செய்திகள் இருக்கா?
ஆமாம் லக்வன், இந்த செய்தி குறிப்புகள் இலங்கை தொடர்பான ஒரு செய்தி குறிப்பை முதலில் தரலாம் என்று நினைக்கின்றேன். சஜித், மிக முக்கிய அறிவிப்பு மகிழ்ச்சியில் மக்கள் என்ற தலைப்பிலே அந்த செய்தி குறிப்பு ஒன்று கிடைத்திருக்கின்றது. அமைச்சர் மங்கள சமரவீரவின் இல்லத்திலே கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச, ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் தனது மனமான கொடுப்பனவை மக்களுக்கு வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். 45% அதிகமான மக்கள் தினசரி 90 ரூபாய் என்ற ஊதியத்தில் தப்பி பிழைக்கின்றனர் என கூறினார். எனவே வறுமையை ஒழிப்பதற்கும் ஏழைகளுக்கு தன் கடமைகளை நிறைவேற்றுவதற்கும் தனது மாத சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை நன்கொடையாக அளிப்பதாக அவர் உறுதியளித்தார். மேலும் நாட்டின் வருவாயில் பெரும்பகுதியால் பயனடைவது பணக்காரர்கள்தான் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச, நாட்டின் வருமானத்தில் 5% மட்டுமே ஏழைகளால் பயன்படுத்தப்படுகிறது. அத்தோடு இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு இடையிலான இடைவெளியை குறைக்க செயற்பட உள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இலங்கையின் வரலாற்றிலே எந்த ஒரு ஜனாதிபதியும் வழங்காத உத்தரவாதத்தை ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச அறிவித்திருப்பது மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நினைக்கின்றேன். லக்வன், சொல்லுங்கள் உங்களுடைய செய்தி குறிப்பை.
அடுத்ததாக பிரித்தானியா அமெரிக்கா உறவில் விரிசல் என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். வலுக்கும் டிரம்ப் தெரசா மே வார்த்தை போர் பார்ப்போமே. பிரெக்ஸிட் விவகாரத்தை கையாளுதலில் பிரித்தானியா பிரதமர் குழப்பம் ஏற்படுத்தியதாக அமெரிக்கா குடியரசுத் தலைவர் டொனால்டு டிரம்ப் அவதூறாக பேசியதற்கு பிரித்தானிய முன்னாள் பிரதமர் தெரசா மே பதிலடி கொடுத்துள்ளார். தூதரக மின்னஞ்சல்கள் கசிந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்க குடியரசுத் தலைவர் தகுதியற்றவர் என்றும், அவரது வெள்ளை மாளிகை தனித்துவமாக செயல்படவில்லை என்றும் அமெரிக்காவிற்கான பிரித்தானிய தூதர் ஜாரோச் விமர்சித்தார். இதற்கு பதிலளித்த டிரம்ப், பிரித்தானியா மற்றும் முன்னாள் பிரதமர் தெரசா மே ஆகியோர் பிரெக்ஸிட்டை கையாண்ட விதம் குறித்து நான் மிகவும் விமர்சித்தேன். அவரும் அவருடைய பிரதிநிதிகளும் குழப்பத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். பிரெக்ஸிட்டை எப்படி செய்ய வேண்டும் என்று நான் அவரிடம் சொன்னேன். ஆனால் அவர் வேறு வழியில் செல்ல முடிவு செய்தார். எனக்கு பிரித்தானியா தூதரை தெரியாது, ஆனால் அவரை நான் விரும்பவில்லை. அமெரிக்காவிற்குள் நாங்கள் இனி அவருடன் எந்த ஒப்பந்தமும் வைத்துக் கொள்ள மாட்டோம். அற்புதமான பிரித்தானியர்களுக்கான நல்ல செய்தி என்னவென்றால், அவர்கள் விரைவில் ஒரு புதிய பிரதமரை பெறுவார்கள். கடந்த மாதம் அற்புதமான மாநில வருகையை நான் முழுமையாக அனுபவித்த போது நான் பிரித்தானிய ராணியால் மிகவும் ஈர்க்கப்பட்டேன் என டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். டிரம்பின் கருத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்காவிற்கான பிரித்தானிய தூதர் சர் கிம் டாரோச்சுக்கு பிரித்தானிய முன்னாள் பிரதமர் தெரசா மே தொடர்ந்து முழு ஆதரவு அளிப்பதாக பிரித்தானிய அரசாங்க செய்தி ஒன்று தெரிவித்திருக்கிறது.
ஆமாம் லக்வன், இந்த சந்தர்ப்பத்திலே இலங்கையிலே நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலே சஜித் தொடர்பான மற்றொரு செய்தியை நேர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். சஜித் ஜனாதிபதியானால் தமிழ் மக்களுக்கு வழங்கப்படுமா முக்கிய சந்தர்ப்பம் என்ற தலைப்பிலே அந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது. தமிழ் மக்கள் தங்களது சொந்த பிரதேசங்களை நிர்வகிப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதியாக தெரிவாகினால் நிச்சயமாக வழங்கப்படும் என்று அக்கட்சியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைச்சரவை அந்தஸ்து அமைச்சருமான சுஜீவ சேனசிங்க தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய சிறிலங்காவிற்குள் அதிகபட்சமான அதிகார பரவலை வழங்க ஐக்கிய தேசிய முன்னணி தயாராக இருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ஏனைய சிறுபான்மை கட்சிகளுக்கு தெரியப்படுத்தியிருப்பதாகவும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், எமது கட்சியின் பெயர் ஐக்கிய தேசிய கட்சி, டி எஸ் ஜனநாயகா. இந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது அனைத்து இன மக்களையும் இணைத்துக் கொண்டு ஐக்கியமாக பயணிப்பதே துணிப்பொருளாக அமைந்தது. ஆகவே ஐக்கிய சிறிலங்காவுக்குள் அதிஉச்ச அதிகார பகிர்வை ஏற்படுத்த தாங்கள் இணக்கம் வெளியிட்டிருக்கின்றோம். அதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட சிறுபான்மையின கட்சிகளிடம் எம்மிடம் அதனையே கோரியுள்ளன. நிர்வாக செயற்பாடுகளுக்காக இந்த செயற்பாட்டை செய்யவே வேண்டும். எமக்கு தெரியும் ஏற்கனவே என்ன வகையான பிரச்சனைகள் இருந்தன என்று. மொழி பிரச்சனையே இவ்வனைத்துக்கும் காரணமாகும். நிர்வாகத்தில் மொழியில் ஏற்பட்ட பிரச்சனைகளை அனைத்துக்கும் காரணமாகியது. அந்தந்த பகுதி மக்களுக்கு தங்களது பிரதேசங்களை நிர்வகிப்பதற்காக அந்த உரிமைகளை வழங்குவதற்காக நாங்கள் அதிகபட்சமாக செயற்படுவோம் என்பதை தெரிவித்திருக்கின்றோம். அதேபோல எமது தேசியத்திற்குள் அனைவரையும் இணைத்துக் கொண்டே முன்னகர வேண்டும் என்கின்ற எமது செயற்பாட்டு உதாரணங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட ஏனைய பிரதிநிதிகளும் உணர்ந்திருக்கின்றார்கள். சிறிலங்கா பௌத்த நாடு என்னும் பௌத்தம் என்பதும் அனைத்து இன மக்களையும் நட்புறவாக நடத்தி பாதுகாத்து நாட்டை முன்னகர்த்துவதே அர்த்தமாகின்றது. நாங்கள் இனப்பாகுபாடு பார்ப்பதில்லை. சிங்களம் மற்றும் தமிழ் மக்களிடையே மொழிகளில் வேறுபாடு இருந்தாலும் கலாச்சாரங்களில் அனைத்துமே சமமாக காணப்படுகின்றன. மிகவும் பொய்யான கோணத்திலேயே இந்த நாட்டை இனங்களை அடிப்படையாக கொண்டு பிரித்திருக்கின்றனர். மொழி பிரச்சனையே இதில் காணப்படுகிறது. எனக்கும் தமிழ் மொழி பேச முடியுமாக இருந்தால் பிரச்சனை இருக்காது. இதேவேளை ஐக்கிய தேசிய முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவே இலங்கையின் அடுத்த ஜனாதிபதியான இந்தியாவின் முழுமையான ஆதரவு கிடைக்கும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்திருக்கின்றார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி குறிப்பை தொடர்வது இலக்குவன. இறுதியாக நிகழ்ச்சி நேரம் நிறைவுக்கு வருகின்ற சந்தர்ப்பம் நினைக்கின்றேன், சொல்லுங்கள் இறுதி கருத்தை.
இப்பொழுது எனக்கு அதிகமாக பாதித்திருப்பது கீழடியின் அகழ்வாழ்வு. அந்த வகையில் தமிழர்களுடைய நாகரிகத்தை பற்றியும் எழுச்சியை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இரண்டே புத்தகங்கள் போதுமையா, ஒன்று சங்க இலக்கியம், இன்னொன்று திருக்குறள். இரண்டும் கையில் இருந்தால் நமக்கு எந்த நூலையும் படிக்க வேண்டிய அவசியமில்லை. அவ்வளவு செழுமையான நூல்கள் அவை. அதில் இப்பொழுது நான் வள்ளுவர் காலத்தை சொல்லும் செயலும் என்ற ஒரு அருமையான புத்தகம் என் கையில் இருக்கிறது. அதிலிருந்து சில பகுதிகளை உங்களிடம் பகிர விடுகிறேன். இரண்டே மூன்று அல்லது நிமிடங்களில் முடித்துக் கொள்ளலாம். அதன் தலைப்பை பாருங்களேன், முடிசூடா மன்னர்கள் என்ற தலைப்பில் அருமையான ஒரு பத்தி அமைந்திருக்கிறது. சிறந்த கல்வியும் மேன்மை மிக்க குணநலம் கொண்ட பெரியோரும் நமக்கு துணையாய் இருந்திட நாம் நீடூழி வாழ்வோம் என்பது வள்ளுவம். இதனையே பெருங்கடல் நீந்துவர் என்பார். இப்படிப்பட்ட ஆசிரியரை வள்ளுவர் இப்போது இறைவன் என்கிறார். சங்க காலத்தில் அல்லது வள்ளுவரது காலத்தில் இறைவன் என்றால் நாட்டினை ஆளுகின்ற அரசன் அல்லது மன்னன் என்பதே பொருள். இறைவன் என்ற சொல் கடவுள் வாழ்த்தின் 10வது குறளில் பேராசிரிய பெருந்தகைகளை குறிக்கிறது. அதாவது அது கடவுளை குறித்த சொல் என்று அன்று என்பதை நாம் இப்பொழுது நினைவில் கொள்ள வேண்டும். பாருங்களேன், நல்லாசிரியர்களை சேர்ந்து இருந்து கல்வியும் அறிவும் பெறுவதை இறைவன் அடி சேர்தல் என்றார். அப்படி சேராதவர்கள் படும் பாட்டினை பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்றார். கல்வி கற்காதவர்கள் கற்றோரை நெருங்கி நிற்பதற்கும் தகுதி அற்றவர் என்பதை இறைவன் அடி சேராதார் என்பதை நோக்குவோம். எனவே நீத்தார் என்ற சொல்லிற்கு முக்கியத்துவம் தந்திடாமல் நீந்துவர் என்றே என்ற வார்த்தையை போற்றுவோம். அதாவது ஆசிரியர்களின் அடி சேர்ந்தார் பிறவி பெருங்கடல் நீந்துவார் என்ற உண்மை அறிவோம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார்.
ஆமாம் லக்மன, இந்த சந்தர்ப்பத்திலே அந்த நல்ல கருத்துக்களோடு நிகழ்ச்சியின் நேரமும் ஏறக்குறைய நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய தலைப்புகள் நிகழ்ச்சிகளோடு உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த நண்பர் லக்மன் சொக்கலிங்கம் அவர்களோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
பல கருத்துக்களை பின்பு காண்போம். இன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது இலக்குவன் சொக்கலிங்கம். நன்றி நேர்களே.
மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த